إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ
சர்வபுகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை தூய்மையான முறையிலே பின்பற்றிய அவர்களது உத்தம சோழர்கள் தாபியங்கள் தபல் தாபியங்கள் ஏனைய எல்லாம் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இந்த உலகில் இஸ்லாம் என்ற பெயரில் பல அமைப்புகளும் பல கோட்பாடுகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு அமைப்பினரும் ஒவ்வொரு கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் முன்வைக்கக்கூடியவர்களும் ஏதோ ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக காட்டுவதற்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அவர்களுடைய கொள்கையை நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த கொள்கையின் ஆதாரங்கள் அந்த கொள்கையிலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு உண்மையிலேயே அவர்கள் வைக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஹதீஸ்களும் ஆதாரமாக இருக்கிறதா என்று நாங்கள் சரியாக ஆய்வு செய்து பார்த்தால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் இன்று கபர்களை வணங்க வேண்டும், அவைகளிலே போய் மண்டியிட வேண்டும், அவைகளிலே போய் நேர்த்தி வைக்க வேண்டும், அவுலியாக்களிலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டும், அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏன் அவுலியாக்களை கேட்கிறீர்கள், நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கலாமே என்று சொன்னால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்திலே எங்களால் நேரடியாக கேட்க முடியாது. அல்லாஹுக்கு நேசமான சில நேசர்களின் மூலமாக நாங்கள் எங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே சொல்லி அவர்களின் ஊடாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து இலகுவிலே அடைந்து கொள்ளலாம் என்பது அவர்களுடைய ஒரு கருத்து. மரணித்துவிட்ட அந்த அவுலியாக்களுக்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படி தெரிய வரும், எப்படி அதனை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்களே என்று சொன்னால், அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அல் குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை முன்வைப்பார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்ன? وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتًا بَلْ أَحْيَاءً. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள், இறந்து போய் விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூர், அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆலே இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 169வது வசனத்திலே வரக்கூடிய இந்த வசனத்தை வைத்து, மரணித்த அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் அவர்களுடைய கொள்கைக்கு ஆதாரமாக இதனை கொண்டு வருவார்கள். ஆனால் இவர்கள் யார் என்று பார்த்தால், உண்மையிலேயே அவுலியாக்களை அல்லாஹு தஆலா குறிக்கிறானா, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை அல்லாஹு தஆலா இதனை குறிக்கிறானா என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை தான் இதிலே விசேஷமாக குறிக்கிறான். அதுவும் அவர்களிடத்திலே அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே போய் உதவி கேட்கலாம் என்பதற்கு இதிலே ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால், இதிலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் அவர்களிடத்திலே காட்ட முடியாது. அவர்களால் அவர்களிடத்திலே போய் மரணித்தவர்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே போய் கேட்பதற்கு இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே ஆதாரம் இருக்கிறதா என்றால், அதற்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் இந்த குர்ஆன் வசனத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படித்தான் ஒவ்வொரு பிரிவாரும் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிறுவுவதற்காக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கும் அந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதே போலதான் ஒரு புதிய ஒரு மூலாதாரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் அவர்களுடைய மூலாதாரங்களுக்கு ஆதாரமாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவர்கள் ஆதாரத்தை முன்வைப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மூலாதாரங்களுக்கு குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ உண்மையிலே ஆதாரம் இருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், அந்த குர்ஆன் வசனத்திற்கும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மூலாதாரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதற்கு உதாரணமாகத்தான் நான் இன்று இஜ்மாஉ ஸஹாபா என்ற மூலாதாரத்தை எடுக்க இருக்கிறேன். இந்த மூலாதாரத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களிலே தாக்கம் செலுத்தக்கூடியதாக, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களிலுக்கு ஒரு மார்க்கெட் விஷயங்களை புதிதாக ஆரம்பிப்பதற்காக அல்லது ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக அவர்கள் கொண்டு வரக்கூடிய சஹாபாக்களை தொட்டு கொண்டு வரக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கிறதே, இதற்கு இஜ்மா உஸ் சஹாபா என்று சொல்லப்படும். இதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா இதற்குரிய ஆதாரத்தை வைத்திருக்கிறான், இந்த தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி ஒரு சில ஆதாரங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த ஆதாரங்களை உண்மையிலே நாங்கள் பரீட்சித்து பார்த்தால், அந்த ஆதாரங்களுக்கும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த இஜ்மா உஸ் ஸஹாபா கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி குர்ஆனிலே உள்ள ஆதாரங்களை அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளிலும் உள்ள ஆதாரங்களை அதற்கே உரிய அந்த கருத்திலிருந்து திசை திருப்புவது என்பது அது யூத கிறிஸ்தவர்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. அவர்கள் தான் ஆரம்பத்திலே இப்படி செய்தார்கள். தௌராத்திலே அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை அவர்கள் வளைத்து சுழித்து அதற்குரிய அந்த கருத்துக்களிலே அதனை போதிக்காமல் அவர்கள் எந்த கொள்கையை போதிக்க நினைக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த வசனங்களை அவர்கள் வளைத்து அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் அவர்களுடைய உடன்படிக்கையை முறித்துக் கொண்டதன் காரணமாகும், நாங்கள் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய உள்ளங்களை கல்லஞ்சம் பிடித்த உள்ளமாக நாங்கள் மாற்றினோம். அதன் காரணமாக அவர்கள் செய்த வேலை என்ன, அல்லாஹு தஆலா வேதங்களிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அதற்குரிய இடத்திலிருந்து அவர்கள் திரிக்க ஆரம்பித்தார்கள். அது என்ன அர்த்தத்தை கொடுக்க விளைகிறதோ, என்ன ஒரு செய்தியை இந்த சமுதாயத்திற்கு சொல்ல நினைக்கிறதோ அந்த அர்த்தத்தின் படி அதற்கு அவர்கள் மொழிபெயர்க்காமல், அந்த அர்த்தத்தை கொடுக்காமல் தாங்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி என்ன கொள்கையை முன்வைக்க முனைகிறார்களோ அதற்கு ஆதாரமாக அதனை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று யூத கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே சொல்கிறார். எனவே இதே போன்ற ஒரு கோட்பாடு, இதே போன்ற ஒரு செயல்பாடு யூத கிறிஸ்தவர்களை தான் தானாகவும் மூலம் மூலமாகவும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலும் பல விடயங்களிலே காணப்படுகிறது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன விஷயத்தை சொல்ல நினைக்கிறானோ அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகளிலே என்ன சொல்ல நினைக்கிறார்களோ அந்த கருத்திற்கு மாற்றமாக அதற்கு முரணாக அதனை விட்டும் திசை திரும்பிய கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்களுடைய கொள்கையை நிறுவுவதற்கு முயற்சிப்பது. இதன் அடிப்படையிலேதான் இந்த இஜ்மா உஸ்ஸஹாபா சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவுகளும், அதுவும் மார்க்கம்தான், அதுவும் ஹதீஸ் தான், மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களிலே அதுவும் ஒன்றுதான் என்று வாதிக்கக்கூடியவர்கள் அல் குர்ஆனிய ஒரு வசனத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது என்ன வசனம் என்றால் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஏனைய விடயங்களையும் அவதானிக்க வேண்டும். அவதானித்தால் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்ல வருகிறது, இன்று ஒரு இஜ்மாவுத் சஹாபா என்ற ஒரு கூடுதலான மூலாதாரத்தை எடுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனி வசனத்திலே சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்று முந்திக் கொண்டவர்கள், வல்லதீன தபவுஹும் பிஹ்சான், அதற்கு பிறகு நல்ல முறையிலே அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து வந்தவர்கள், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டார், வரதுவான் அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள், வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனபதிகளை தயார் செய்து வைத்திருக்கிறார், خالدين فيها ابدا, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், ذلك الفوز العظيم, இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அல் குர்ஆனிய வசனத்தை எடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அதே போன்ற ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்களையும் அல்லாஹு தஆலா நல்ல விடயங்களிலே பின்பற்றும்படி சொல்கிறான். யார் அப்படி பின்பற்றுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்கிறான், அவர்களும் அல்லாஹை புரிந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவரவதிகள் இருக்கின்றன, அதுதான் மகத்தான வெற்றியாகும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். இதிலே அவர்கள் சொல்ல வருவது அன்சாரிகளையும் அதே போன்று முஹாஜிர்களையும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்களையும் பின்பற்றுகின்றவர்களுக்கு இந்த வெகுமதி இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனம் எதனை சொல்ல வருகிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இவர்கள் இஜ்மாவு சஹாபாவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ஆதாரத்திற்கும் அதே போன்று இந்த குர்ஆனிய வசனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இதிலே எதனை சொல்லுகிறான் என்றால், ஆரம்பத்திலே முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் இஸ்லாத்திலே முந்திக் கொண்டவர்கள் இவர்கள் ஒரு தரப்பினர் இருந்தார்கள். ஆரம்பத்திலே ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை முன்வைத்த நேரத்தில் முதல் ஆரம்ப நேரத்திலே இஸ்லாத்தை தெரிவிக்கொண்டார்கள். முஹாஜிர்களும் இருந்தார்கள், அன்சாரிகளும் இருந்தார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இஸ்லாமிய அந்த கொள்கைக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டிருக்கிறார்கள், தங்களுடைய சொத்து செல்வங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், அதே போன்று தங்களுடைய குடும்பங்களை வெறுத்திருக்கிறார்கள், தாங்கள் பிறந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று அன்சாரி தோழர்களை பொறுத்தவரையில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே இந்த இஸ்லாத்திற்காக கடுமையாக கஷ்டப்பட்டவர்கள் அவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு பின்னால் பல சமூகங்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இவர்களிலே இவர்களின் இவர்களுக்கு பிறகு பின்தொடர்ந்தவர்களை அல்லாஹு தஆலா மூன்று விதமாக பிரிக்கிறான். ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை பின்தொடர்ந்து வந்தவர்களே ஏனையவர்கள் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை வியாபித்த நேரத்திலே அதற்கு பிறகு இந்த அன்சாரி முஹாஜிர்கள் தோழர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை பின்தொடர்ந்தார்களே அவர்களை அல்லாஹு தஆலா மூன்று விதமாக பிரிக்கிறான். அதிலே முதலாவது விதம் அதற்கு பல கருத்துக்களை சொல்கிறார்கள். நல்ல விடயங்களிலே பின்பற்றியவர்கள், நல்ல விடயத்தில் பின்பற்றியவர்கள், நல்ல முறையிலே பின்பற்றியவர்கள், இப்படியெல்லாம் பல கருத்துக்களை கொடுக்கிறார்கள். ஆனால் சரியான கருத்து நல்ல முறையிலே பின்தொடர்ந்தவர்கள் அந்த முஹாஜிர்கள் அன்சாரி தோழர்களுக்கு பிறகு, ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு பிறகு நல்ல முறையிலே இந்த இஸ்லாத்தை பின்தொடர்ந்தவர்கள். எஹ்சான் என்றால் அதற்கு ஒரு தனி கருத்து இருக்கிறது. ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை பற்றி கேட்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, அதே போன்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மல் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நீ அல்லாஹை வணங்குவது. எஹ்சான் என்றால் சரியான அர்த்தம் அல்லாஹுக்கு அடிபணிவது, அல்லாஹுக்கு வணங்குவது. எப்படி? அவன் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு என்ற அடிப்படையிலே அல்லாஹுக்கு நீங்கள் அடிபணிவதும் அவனை வணங்குவதும் இதற்குத்தான் எஹ்சான் என்று சொல்லப்படும். அதாவது தூய்மையான சிந்தனையில் அல்லாஹை பயந்து கலப்பற்ற மனதோடு இந்த இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் எஹ்சானை எடுத்துக்கொண்டவர்கள். அவர்களுடைய சிந்தனை என்ன? அவர்கள் மனிதர்களை பார்க்க மாட்டார்கள், யார் எப்படி செய்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய விஷயங்களை யார் அவதானிக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய சிந்தனை ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும். எப்படி? நான் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலே இருந்தாலும் எந்த பிரதேசத்திலே நான் இருந்தாலும் நாடு விட்டு நாடு கடந்தாலும் என்னை படைத்த அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதன் அடிப்படையிலே அவர்களுடைய நல்ல செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் உள்ள நல்ல விஷயங்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன அந்த அடிப்படையிலே நல்ல முறையிலே அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள். தியாகம் செய்வார்கள், அதே போன்று ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்றால் ஹிஜ்ரத் செய்வார்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள் செலவழியுங்கள் என்று சொன்னால் எதனையும் எதிர்பார்க்காமல் செலவழிவதற்கு தகுதியானவர்களாக உடனே அதற்கு முன்வரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். இது எதனை குறிக்கிறது என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஆரம்பத்திலே முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அதற்கு பின்னால் அவர்களை தொடர்ந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே நல்லவர்களை இது குறிக்கிறது. அவர்களுடைய சப்ஜெக்ட், அவர்களுடைய விஷயம் முடிந்துவிட்டது. அவர்கள் அவர்களை நல்ல முறையிலே பின்தொடர்ந்தார்கள், அவர்களை போன்று தியாகம் செய்தார்கள், அவர்களை போன்று ஹிஜ்ரத் செய்தார்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிர்களை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படியான ஒரு கூட்டமும் பின்னால் வந்தவர்களிலே இருந்தார்கள். தொடர்ந்து 102 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது 101 வசனத்தை எடுத்துங்கள். ஏற்கனவே நான் சொன்னது 100 வசனம். இப்ப 101 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களை இரண்டாவதாக பிரிக்கிறார். முதலாவது ஒரு வகை நல்ல முறையிலே பின்தொடர்ந்தவர்கள், இரண்டாவது ஒரு வகை இருக்கிறார்கள் வமிம்மன் ஹவுலகும் மினல் ஆரா, காட்டு அரபிகளிலே உங்களை சூழ உள்ள சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் முனாஃபிகூன். அவர்கள் இந்த ஆரம்பத்திலே வந்த அந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டாலும் அவர்களை தொடர்ந்து இவர்கள் வந்தாலும் ஆனால் அவர்கள் எஹ்சானோடு இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அல்ல. அவர்கள் யாரென்றால் முனாஃபிகூன்கள், நயவஞ்சகத்தனமாக இந்த மார்க்கத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒமின் அஹலில் மதீனா, காட்டு அரபிகளிலும் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த மதீனா இருக்கிறதே, மதீனாவை சூழ உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மரது ஆலன் நிபாப், அவர்கள் நயவஞ்சகத்தனத்திலேயே அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னதான் அல்குரானி வசனத்தை எடுத்து போட்டாலும், என்னதான் உபதேசங்களை அவர்களுக்கு சொன்னாலும் அவர்களுக்கு வேலை செய்யாது. இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், அதனை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகளோடு சேர்ந்து இந்த இஸ்லாத்திற்குள் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த இஸ்லாத்தையே ஏமாற்றுவதற்கு, முஸ்லீம்களையும் அதே போன்று தூதரையும் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் மதீனாவை சென்றவர்களும் இருக்கிறார்கள், அதே போன்று காட்டு அரபிகளிலும் இருக்கிறார்கள். நீங்கள் இவைகளை அறிய மாட்டீர்கள். இவர்கள் யார், எங்கு இருக்கிறார்கள், இவர்களுடைய பெயர் என்ன, இவைகளை என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை மாக்குவேர் ஆணி வேறாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி இரண்டு முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து கொண்டு ஆரம்பத்திலே வந்த அந்த அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்து இந்த இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து கொண்டு அவர்கள் இரண்டு முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்களை நாங்கள் இரண்டு முறை வேதனை செய்வோம். சாதாரணவர்களை வேதனை செய்வதை காட்டிலும் அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிக்குகள் விஷயத்திலே சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் இரண்டு வேதனைகளை கொடுப்போம். சும்மா யுரதுன இலா அஸாபின் அதீம், பிறகு அவர்கள் மகத்தான ஒரு மிக கடுமையான ஒரு தண்டனையிலே திருப்பப்படுவார்கள் என்று அதே சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் 101 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இது யார், இரண்டாவது ஒரு இதே போன்று அந்த ஆரம்பத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அல்லாஹு தஆலா மூன்று அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்களை பின்தொடர்ந்தவர்களை மூன்றாவது ஒரு கூட்டமாக பிரிக்கிறான். அவர்கள் யார், அதே சூரத்து தௌபா 102 வசனம். அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வாஹரூன், இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் யதரஃபூ பிதுனூபிஹிம், தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஹலது அமலன் சாலிஹன் வாஹர ஷைஅ, சில நேரங்களிலே நல்ல அமல்களை செய்வார்கள், நல்ல செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். இன்னும் சில நேரங்களில் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக சில தீமையான செயல்பாடுகளையும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இவர்களுடைய விஷயத்திலே இவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடும். ஏன், இவர்களை பொறுத்தவரை நல்ல அமல்களும் செய்கிறார்கள், அதே போன்று சில நேரங்களிலே சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக சில தீமைகளும் இவர்களிடத்திலே நடக்கின்றன. அப்படி நடக்கின்ற பொழுது உடனே தௌபா செய்து அவர்களுடைய தீமைகளை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா
இவர்களை மன்னிக்க கூடும். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஆரம்பத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் முந்திக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பின்னால் வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹு தஆலா மூன்று விதமாக பிரிக்கிறார். ஒரு கூட்டம் உண்மையிலேயே அவர்களை நல்ல முறையிலே பின்தொடர்ந்த கூட்டம், அவர்களை போன்று தியாகம் செய்த கூட்டம், அவர்களை போன்று இஸ்லாத்திலே இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த கூட்டம். இரண்டாவது கூட்டம், அவர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டிலே அவர்கள் இல்லை, அவர்களுடைய நயவஞ்சகத்தனத்திலேயே அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். மூன்றாவது ஒரு கூட்டம், அவர்கள் நயவஞ்சகத்தனமும் இல்லை, அதே போன்று முந்திய அமல்கள் விஷயத்தில் அவர்களை போன்றும் இவர்கள் இல்லை, இவர்கள் நன்மைகளும் செய்வார்கள் தீமைகளும் செய்வார்கள், தீமைகள் செய்கின்ற பொழுது உடனே தௌபா செய்தும் கொள்ளுவார்கள், இப்படியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா மூன்று விதமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முஹாஜிர்கள் அன்சார் தோழர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களை மூன்று விதமாக பிரிக்கிறான். இதிலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இஜ்மாவுத் ஸஹாபாவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எல்தானோடு பின்தொடர்ந்தார்கள் என்று சொன்னவர்கள் அவர்கள் போய்விட்டார்கள், இதற்கு பிறகு வரக்கூடியவர்களை அது குறிக்கவில்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இவர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் அவர்களை பின்பற்றுவது என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் இன்னும் ஒரு ஆதாரத்தை எடுக்கலாம், தாய் தந்தையர்களை பின்பற்றலாம் என்பதற்கு. அவர்களையும் பின்பற்றலாம், மூதாதையர்களை பின்பற்றலாம் என்பதற்கு நாங்கள் குர்ஆனிலிருந்து இவர்கள் விளங்கிய கோணத்திலே இந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் விளங்குவார்களாயின் இதே போன்ற ஒரு அல் குர்ஆனை நாங்கள் இப்படியான ஒரு கோணத்திலே திசை திருப்பி விடலாம். எப்படி? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன் ஆமனு, இவர்கள் விசுவாசம் கொண்டார்களோ, வத்தபாத்துஹும் துர்ரியத்துஹும், அவர்களுடைய பிச்சலங்களும் அவர்களுடைய அந்த இஸ்லாத்திற்கு பிறகு அவர்களை பின்தொடர்கின்றார்களோ, ஈமானோடு, அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய அந்த பிச்சலங்களையும் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திலே அவர்களையும் நாங்கள் அவர்களோடு இணைத்து விடுவோம், அவர்களுடைய அமல்களை நாங்கள் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தூர் என்ற அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு அல்லாஹு தஆலா யாரை சொல்லி வருகின்றான் என்றால், சரியான விஷயம், எவர்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஈமானின் அடிப்படையிலே வளர்க்கிறார்களோ, அதற்கு ஏற்றாற் போல் அந்த பிள்ளைகளும் அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் பெற்றோர்களோடு சேர்ந்து அந்த இஸ்லாத்திலே பயணிக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா அந்த சத்தியத்திலே அந்த மறுமை நாளிலே அவர்களை ஒன்றாக வைப்பான். ஆனால் நேரத்தோடு சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 100வது வசனத்துக்கு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை போன்று நாங்கள் விளக்கம் எடுத்தால், எவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அது எந்த காலத்திலுமாகவும் இருக்கலாம், நபியுடைய காலமாகவும் இருக்கலாம், அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கலாம், அந்த இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அவர்களுடைய அந்த தந்தையினுடைய அந்த கொள்கை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வெகுமதி கிடைக்கும் என்கின்ற ஒரு விளக்கத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்தால் என்ன நடக்கும்? இந்த காலத்திலே எவர் எவர்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அதே வழியிலே பிள்ளைகள் வந்தாலும் அவர்கள் இந்த அடிப்படையிலே புகுந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஈமான் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அவர்களுடைய தந்தை சரியாக செய்தால் என்ன, சரியாக செய்யாவிட்டால் என்ன, அவர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தந்தை முஸ்லீம், அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், அவரை நான் பின்பற்றுகின்றேன், ஒவ்வொரு செயல்பாடிலும் என்னுடைய தந்தையை நான் பின்பற்றுகின்றேன் என்று ஒரு பிள்ளை சொல்லி அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் என்னையும் என்னுடைய தந்தையும் சுவர்க்கத்திலே ஒன்றாக வைப்பான் என்று ஆதாரமாக கொண்டு வர முடியும்.
ஆனால் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலா அதனை சொல்ல வரவில்லை. ஈமானோடு இந்த இஸ்லாத்தை ஒரு பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த இஸ்லாத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பின்தொடர்ந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களையும் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பான் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஜ்மா உஸ் ஸஹாபா தொடர்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஆதாரத்தை பொறுத்தவரையில், இந்த ஆதாரம் இந்த சஹாபாக்களை பின்பற்றுகின்ற விஷயத்திலே அது குறிக்கவே இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் ஜும்மாவுக்கு பிறகு நான் அதனை விளக்கப்படுத்துவேன். தொழுகை முடிந்து சகோதரர்கள் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் அறிவிக்க வேண்டியிருப்பதன் காரணமாக இருந்து செல்லுமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد شعبان نوم بيركب இந்த வார செவ்வா பின்னேரம் புதன் இரவு சஹர் செய்யணும். புதன் பகல் வேலைகளில் நோன்பா இருக்கணும். இப்போ இந்த நோன்பை பொறுத்த வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க ஒரு சஹாபியை பார்த்து, நீ ஷாபான் மாசத்தில் இந்த நடுப்பகுதியில் நோன்பு நோற்றாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து, ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு இதற்கு பகரமாக நீ ரெண்டு நோன்பு நோற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சஹி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. அப்போ ஷாபான் நடுப்பகுதியில் பிற 15 இந்த நோன்பு வரும். இன்ஷா அல்லாஹ் செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு சஹர் செஞ்சு புதன் நோன்பாக இருந்துட்டு சரி எல்லா சவர்களும் பிடிங்க. அது விட்டா வந்து ரெண்டு நோன்பு பிடிக்க சொல்லி உள்ள ஒரு கட்டளை ஒன்று இருக்குது. அதனால் அந்த நோன்பை கட்டாயம் பிடிச்சி கொள்ளணும். இந்த மற்ற பிரிவுகளில் பராத்திரவு அது இதுன்னெல்லாம் சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. விஸ்வாசம் நோம்பு பிடிக்க சொன்னாங்க, அதால் நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம். வேறு இதுகளில் பராத்திரவுங்கிற விசேஷமாக பேர் வச்சு பள்ளிகளுக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி விட்டு பங்கு வைப்பாங்க. அப்படியான ஒரு நடைமுறை மார்க்கத்தில் இல்லை. இந்த நோன்பு மட்டும் சல்லதாரிசனம் அவங்க பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பிடிக்கணும். அடுத்தது வந்து நாம் ஜும்மாவில் பார்த்து கொண்ட விஷயம், இப்போ ஜும்மாவில் வந்து இந்த ஜும்மா சஹாபா முன்வைக்கக்கூடியவங்க ஒரு சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆதாரம் 9வது அத்தியாயம் 100வது வசனம். அதில் நாம் சொன்ன வந்து 100வது வசனத்தையும் எடுங்க, 101வது வசனத்தையும் எடுங்க, 102வது வசனத்தையும் எடுங்க. நொனிப்பூல் மோயமேயாங்க எல்லா வசனத்தின் அடிப்படையில் பார்க்குற நேரம், அந்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இது அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை அல்லாஹு தஆலா 3 தரப்பினராக பிரிக்கிறான். இஹ்சானோடு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதிலேயே பின்தொடர்ந்து போனவங்க, 2வது முனாஃபிக்குகள், 3வது வந்து நன்மையும் செஞ்சு தீமையும் செஞ்சு தீமை செய்கிற நேரம் வந்து அல்லாஹின் தூதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம் என்ன தூய்மைப்படுத்துங்க. இபச்சாரம் செஞ்சிருவாங்க, சைத்தானில் தூண்டுதோ வந்து உடனே தூய்மைப்படுத்துவாங்க. அல்லாஹ் ஸல்லம் அதுக்குரிய ஹத்துகளை கொடுப்பாங்க, மதுபானத்தை குறிப்பாங்க, வந்து சொல்லுவாங்க யார சொல்லுதான் மதுபானம் குடிச்சுட்டு என்ன தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியான சஹாபாக்களும் உங்களோட காலத்துல இருந்தாங்க. இப்படி அல்லாஹு தாலா நபீர காலத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருந்த அந்த முஸ்லீம்களை அல்லாஹு தாலா 3 விதமாக பிரிக்கிற ஒரு வசனம் தான் இது. இந்த வசனத்தை தூக்கி பிடிச்சிட்டு இது சஹாபாக்களை பின்பற்றணும், இது பண்ணணும், எடுக்கணும், அவங்களோட எல்லா விஷயங்களையும் எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ஆதாரமாக கொண்டு வராங்க. அந்த குரான் வசனத்துக்கும் அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கைக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை. அதே போன்று ஒரு சிலர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க வந்து, சஹாபாக்கள் சாட்சியாளர்கள், அவர்கள் சாட்சியாளர்கள் சொல்லி போட்டு 2வது அத்தியாயம் 143வது வசனத்தை கொண்டு வராங்க. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, இப்படித்தான் நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம், லிதகூனூ ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பதற்காகவும், வயக்கூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, அதே போன்று தூதர் உங்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காகவும் நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் 143 வசனத்துல சொல்றாங்க. இந்த வசனத்தை கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு அவங்க அடிச்சு ஒரு நோட்டீஸ் ஒன்று இருக்குது. தெளிவான ஆதாரம், ஏற்கனவே நான் சொன்னது தெளிவான ஆதாரத்தில் உள்ளதுதான், அதுல நிலைமையை நீங்க பாத்துட்டீங்க. இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஆதாரம், அதாவது சஹாபாக்கள் வேதத்திற்கு சாட்சியாளர்கள், அவங்க என்னத்தை சொன்னாலும் எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு தெளிவான ஆதாரம் இந்த குரான் வசனத்தை முன் வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த குரான் வசனம் என்னத்தை குறிக்குது? சஹாபாக்கள் சாட்சியாளர்கள், அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக வைத்திருக்கிறான். இல்லை, இந்த வசனம் என்னத்தை குறிக்குதுங்கிறத நாங்க பார்த்தா ஒரு ஹதீஸ் தான் அதற்குரிய சரியான விளக்கம். சஹீஹ் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஜி உன் உம்மத்தும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயம் மறுமை நாள்ல வருவாங்க. மறுமை நாள்ல வந்து கூலுல்லாஹு தஆலா ஹல் பல்லவத்த, அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்பான், நீங்க உங்களோட சமுதாயத்துக்கு உங்களுக்கு தந்த அந்த தூத்துவத்தை சரியா எடுத்து வச்சீங்களா? அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்பான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபயகூலு நாம், ஆம், என்னுடைய ரப்பை நான் சரியாக எடுத்து வைத்து விட்டேன். ஃபயகூலு லி உம்மத்தி, உடனே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்தை பார்த்து கேட்பான், என்ன நூ சரியா உங்களுக்கு அந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு எத்தி வச்சாரா அப்படின்னு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்தை பார்த்து கேட்பான், ஹல் பல்லகக்கும், நூ உங்களுக்கு என்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வச்சாரா? அதுக்குள்ள அவனும் என்ன செய்யறான்னு போய் சொல்றான். அவர்கள் சொல்வார்கள், லா மா ஜாஅனா மின் நபியின், உடனே அவர்கள் சொல்வார்கள், இல்லையே அப்படி யாரும் ஒரு நபி எங்களுக்கு வரையிலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வார்கள். உடனே அல்லாஹு தஆலா கேட்பா, எவ்வளவு தெளிவான பொய் அவனோட, ஏண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் கத்துனாங்க அவனுடைய விஷயத்துல, சும்மா நாம கத்துற மாதிரி 1-2 வருஷம் கத்துன ஆள் இல்ல அவங்க, 950 வருஷம் அவங்களோட சமூகத்துக்காக கத்துன ஒரு ஆள். அப்ப அப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்களோட விஷயத்த எப்படி ஒரு பொய் ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னா, இல்லை எத்தி வைக்கல, யாரும் ஒரு நபி உங்களுக்கு வரவும் இல்லை, உன்னை பத்தி சொல்லவும் இல்லை, உனக்கு தூதுத்துவத்தை எத்தி வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய முன்னிலையில வந்து பொய் சொல்றாங்க. அப்ப அல்லாஹு தஆலா கேக்குறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து உங்களுக்கு சாட்சி யார் இருக்கிறது? நீங்க எத்தி வைக்கிறதாக சொல்றீங்க, அவங்க சொல்றாங்க எத்தி வைக்க இல்லைன்னு சொல்லி, அப்ப உங்களுக்கு சாட்சி யாரு அப்படின்னு கேட்டதோடு அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, முஹம்மது உம்மத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களுடைய உம்மத்து தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட உம்மத்துக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொல்லி தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், சூரத்து நூஹ் எடுத்து பார்த்தாலே அவங்க எப்படி எல்லாம் கத்துனாங்கன்னு தெரியும். அவ்வளவு ரப்பி இன்னி தாவுது கௌமி லைலன் வனஹாரா, அவங்களை அழைச்சி அழைச்சி ஏழால கட்டம் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை இரவு பகலாக அழைத்து, அவங்கள ரகசியமாகவும் கூப்பிட்டேன் பகிரங்கமாகவும் கூப்பிட்டேன், கூப்பிடுற நேரத்துல எல்லாம் காதுக்குள்ள பஞ்ச வச்சு அடிச்சு கொள்வானோ, இப்படி எல்லாம் அவங்க செஞ்சாங்க யா அல்லான்னு சொல்லி அல்லா இடத்துல அவங்க அப்படியே பிரார்த்தனை செய்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டும். இப்ப இருந்த அடிப்படையில இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லா இடத்துல மறுமையில சாட்சி சொல்லலாம். இது வெறுமனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மட்டும் உரித்தான சாட்சி இல்லை, இது முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய உம்மத்துக்கும் உரித்தான ஒரு சாட்சி. இதை சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை சொல்லி போட்டு இதற்கு ஆதாரமாக குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அந்த வசனம் தான் இது, இவங்க இஜ்மாவு சஹாபா கொடுத்து வச்சாங்களே அந்த வசனம் தான் இது. பாருங்க, இஜ்மாவு சஹாபாவுக்கு இந்த வசனத்துக்கு அவங்க எடுத்து வைக்கிறாங்களே அவங்களோட கொள்கைக்கு, அதுக்கும் இந்த சம்பவத்துக்கு ஏதாவது சம்பவம் இந்த அதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பாருங்க. மறுமையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வேற நபிமார்களுடைய அந்த சமுதாயம் அந்த கொள்கையை எட்டி வைத்ததுக்குரிய ஒரு சாட்சியாளர்கள் தான் சஹாபாக்களும், அதே மாதிரி நாங்களும் நபியோட உம்மத்தை சேர்ந்துதான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. இப்ப நாங்க சாட்சியாளர் சொல்லுவோம் சொல்லி போட்டு وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ இப்படித்தான் நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், ஏன் மக்களுக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் இருப்பதற்காக. இந்த வசனத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் வேதத்துக்கு சாட்சியாளர்கள், அவங்க சொல்வதை எல்லாம் மார்க்கத்தில் எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, என்ன இருக்கு இதுக்கு, என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தம் கூட இல்லையே. அப்ப அல்லாஹ்வுத்தால சொல்ல வந்த மறுமையில நடக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்துல சொல்ல வந்த ஒரு விஷயத்தை எங்க கொண்டு புகுத்துறாங்கன்னு பாருங்க. இதுதான் யூத கிறிஸ்தவர்களுடைய வேலை. அவங்க இப்படித்தான் செஞ்சாங்க. குர்ஆன் வசனம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், அது மாதிரி அந்த தூதருடைய விஷயங்கள் என்னமோ சொல்லும், அவங்க என்னமோ கொண்டு வந்து விளக்கம் கொடுத்துட்டு அவங்களோட கொள்கையை நிரூபிச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்க செய்யக்கூடிய வேலை. அதாலே அல்லாஹ்வுத்தால அவங்கள சபிச்சான். அதே வேலையை இவங்களும் செய்வதாக இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு. அப்ப இந்த ஒரு வசனத்தை கொண்டு வந்து நோட்டீஸ் ஒண்ணு போட்டு தெளிவான ஆதாரமா இம்மா சஹாபா பின்பற்றிருக்கு, வாழ்க்கை எலிசு பண்ணிக்கிறாங்க. அப்ப இதை நாம தெளிவா விளங்கி கொள்ளணும். இது ஒரு தெளிவான ஆதாரமே இல்லை, சப்ஜெக்டே இல்லை இம்மா சஹாபாவுக்கு. சும்மா அள்ளி போட்டு வைக்கிறாங்க. சரி, சஹாபாக்கள் வேதத்துக்கு சாட்சியாளர்கள் நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துக் கொள்வோமே. அப்ப சாட்சி சொல்றா என்ன? அது முதலாவது நாம் விளங்கக்கூடாதா? ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்றா என்ன? ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்யறாரு, அப்ப அந்த ஒரு விஷயத்தை ஒன்னு இன்னொரு ஆள் நான் இவர் இப்படி செய்யறத கண்டேன்னு சொல்றதுதானே சாட்சி. அவர் செஞ்சுட்டு போறதா சாட்சி? அது சாட்சி இல்லையா? அது அவர் செய்யற வேலை. சாட்சின்னு சொன்னா இன்ன ஒரு சகோதரர் இன்ன ஒரு விஷயத்தை நான் செய்ய கண்டேன், இதுதான் சாட்சி. இந்த விஷயத்துல சஹாபாக்களுடைய சாட்சியத்தை நாம் எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோமே. நபிசல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க, எடுக்கிறோமா இல்லையா? நபிசல்லா அலுவலம் அவங்க செஞ்சாங்க, சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க, எடுக்கிறோமா இல்லையா? நபிசல்லா அலுவலம் அவங்க முன்னிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்து நபிசல்லம் அங்கீகரிச்சாங்க, இந்த சாட்சியத்தை நாங்க எடுக்கிறோமா இல்லையா? அப்ப சாட்சியாளர்கள் அந்த அந்தஸ்து வச்சு நம்ம கொடுத்த அந்த கண்ணியத்தின்படி அவங்க எடுக்கிறோமே. நாங்க இவங்க வந்து சாட்சியாளர்கள், அப்ப அவங்க சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லாம வந்து ஒரு அமல ஒரு ஆள் செய்யறதா, அது அவங்க செஞ்சாங்கன்னு கூட நாங்க சொல்ல வரையிலே. பின்னால உள்ளவங்க அதுல பாரபூரம் இல்லாம அள்ளி கட்டி விட்டு போயிருப்பாங்க அவங்களோட கொள்கையை நியாயப்படுத்திருக்கு. அப்ப இது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தேவைன்னா சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சாட்சியம். சாட்சியம் என்ன? என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுதான் சாட்சியம். ஒரு ஆள் களவெடுக்கிறாரு, இப்ப களவெடுக்கிறத வந்து ஒரு ஆள் என்ன சொல்றாரு, வந்து சாட்சி சொல்லப்படுறாரு. அவர் களவெடுக்கிட்டு என்ன சொல்லி வராரு? அவர் வந்து இன்னார் களவெடுக்க நான் கண்டேன், என்னோட ரெண்டு கண்டு கண்டது, இன்னார் கண்டிக்கிறான், இன்னார் கண்டிக்கிறான், சாட்சி. இதான் சாட்சிங்கிறது. இப்ப சாட்சின்னு ஒரு அந்தஸ்து இல்லாம ஒரு ஆள் செஞ்சுட்டு போறதெல்லாம் சாட்சின்னு நாம் உள்ளடக்கணும் தான் அது பிள்ளை. அப்ப இன்றைக்கு அதை உள்ள நோக்கி கொண்டு வர பாக்குறான். அது மாதிரி சஹாபாக்கள் வேதத்தை பொறுத்தவரையில எட்டி வைக்கக்கூடியவங்க. அப்ப எட்டி வைங்க சொன்னாங்க, ஒரு வசனமாக இருந்தாலும் ஒரு செய்தியாக இருந்தாலும் என்ன தொட்டு நீங்க மக்கள் என்ன எட்டி வச்சிருங்க. அப்ப சஹாபாக்கள் எட்டி வைக்கிற பொறுப்பு இருக்கு. எட்டி வைக்கிறதா என்ன? இப்ப நான் ஒரு ஆளுக்கு சொல்றேன் வந்து என்னோட சலாத்து இன்னும் சோதரிக்கு எட்டி வச்சிருங்க அப்படின்னு. அவர் போய் சும்மா சலான் சொல்லிட்டு அவரோட வந்து காட்டிக்கிறார், இது சரி வருமா? இது எட்டி வைக்கிறதுக்குள்ள அடங்குமா? அவர் சொல்லணும், இன்னொரு சகோதரர் உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார், சலாத்து எட்டி வைக்க சொன்னார். அப்பதான் அவர் அதுக்குரிய பதிலை சொல்லுவாரு. இவர் சலாம் சொல்லிட்டு அவருக்கு தான் அவர் பதிலை சொல்ல போறார். அப்ப எட்டி வைக்கிறாலும் என்னென்ன அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, சாட்சி சொல்றாலும் என்னென்ன அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. குர்ஆன் வசனத்துக்கு மாற்று கருத்துக்களை வைக்கிறாங்க. இப்படி வச்சுட்டு ஒரு மூணாவது ஒரு மூலாதாரம் அல்லாஹினுடைய இந்த தீனுக்குள்ள ஒரு கலப்படம் உருவாகிறதுக்கு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்? தெளிவோடு இருக்கணும். அல்லாஹுடைய அந்த தீன் தூய்மையானது, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வகை மாத்திரம்தான். இந்த பூமியில அது யாரால கலக்கப்பட்டதாக எங்களுக்கு செய்தி வந்தாலும் சரி, சஹாபாக்களால கலக்கப்பட்டிருந்ததாக செய்தி வந்தாலும் சரி, அல்லது தாபியின்கள் அல்லது பிற்காலத்துல வந்த இமாம்களால் அது கலக்கப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வந்தாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. அது தூய்மையும் இல்லை. இந்த பூமியில உருவாகிய சில கசடுகள் அதெல்லாம் நாங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு எந்த எந்த மார்க்க விஷயங்களுக்கு அல்லாஹுடைய வகையில் இருந்த ஆதாரம் இருக்கிறதோ ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லது செஞ்சு அல்லது அங்கீகரித்து காட்டியிருக்கணும். அவைகளுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை மட்டும் நாங்க பின்பற்றிட்டு போவோம், அதுதான் தூய்மையான சத்தியம். இதுல நாங்க உறுதியாக இருக்கணும். யார் எந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து இஜ்மா சஹாபாவை எடுக்கலாம், இஜ்மா தாபியின் எடுக்கலாம், அல்லது இஜ்மாவை எடுக்கலாம், கியாஸ் எடுக்கலாம், அல்லது வேற ஏதாவது மூலாதாரத்தை எடுக்கலாம்னு சொல்லி வந்தா நீங்க அதை எடுக்கிறாய், அதை பின்பற்ற தீராதீங்க. இன்ஷால்லா அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு சகோதரர்களையும் பாதுகாக்கும். அடுத்தது வந்து இன்ஷால்லா வார அஞ்சாம் மாசம் 12ஆம் தேதி வந்து ஒரு அகில இலங்கை ரீதியிலான ஒரு தர்பியத் நிகழ்ச்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏத்தாலையில். இது ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் உள்ளடக்கி அகில இலங்கை ரீதியா தேசிய ஒரு தர்பியா நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தர்பியா நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில வந்து பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் வாரது சென்ற முறையும் இப்படி வந்திருந்தாங்க. அந்த வார நேரங்களில் வந்து நிறைய வேலைகள் அதற்காக இன்றி செய்ய வேண்டியிருக்குது. அதற்கான ஏற்பாடுகள், உணவு ஏற்பாடுகள், அதே மாதிரி தேநீர் ஏற்பாடுகள், இப்படி பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் வெறுமனை பயான் பண்ணிட்டு போறதாக இருந்தால் எந்த இதுவும் இல்லை, ஆகலை கூட்ட வேண்டியதான், பயானம் பண்ண வேண்டியதான், போக வேண்டியதான். ஆனால் அது அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு தூரத்தில் இருந்து ஆயிரக்கணக்கில் செலவழித்து குடும்பங்களோட பிள்ளைகளோட வருவாங்க. ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் அவங்க ஒரு வாகனத்தை பிடிச்சி வாரினா ஆயிரக்கணக்கில் செலவு போகும். ஆனால் இங்கே புத்தளம் இருந்து போகிறதாக இருந்தால் ஒரு 100-200 ரூபாயோட விஷயத்தை நாங்கள் முடிச்சு கொள்ளலாம். இப்படி வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை, அது மாதிரி வெளியில் இருந்து எத்தனை பேர் வருவாங்க, அவங்கள வந்து நாங்கள் கவனித்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகள் ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ரெண்டா இது வெறுமனே ஏத்தாலைக்கு மட்டும் முறித்தான ஒரு ஜமாத்தோ அல்லது ஒரு தர்பியாவோ அல்ல. முக்கியமாக புத்தளத்தையும் உள்ளடக்கி ஏனைய எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு சர்வதேச ஒரு ஜமாத்தையும் கிடை. இப்போ இந்த ஜமாத் இந்த தர்பியாவை பொறுத்த வரையில் எங்களால் ஏன்ற சில பங்களிப்புகளை இந்த தர்பியாவில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. இப்போ இதுக்காக வேண்டி நாங்கள் ஏத்தாலையிலும் ஒரு வசூல் ஒன்று போட்டோம், எல்லா சகோதரர்களும் இதில் ஒரு பங்களிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஏத்தாலையை பொறுத்தவரையில் தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கு தொழில் தேடி தொழில் இருந்தால் அவங்க உழைச்சி சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான், தொழிலே இல்லாத ஒரு சில நிலைமையில தான் அநேகமான ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லாத மாஷாலாம் அவங்களால ஏண்ட சில ஒத்துழைப்புகளை வழங்கினாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் நிறைய வேலைகளை அந்த தர்பியாவை முன்னிட்டு நாங்கள் பார்த்துட்டோம். சில தர்பியாவுக்கு நீங்கள் வார நேரம் அதில் மாற்றங்களை அதில் வேலைகளை உங்களால் அவதானித்தாலே விளங்கி கொள்ளணும். இப்போ நிறைய இப்போ செலவழித்து வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை கவனித்து அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்கள நல்ல முறையில் திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டிய ஒரு தேவையும் கடப்பாடும் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு உண்மையிலே நிறைய செலவுகள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 500,000 5-6 லட்சத்துக்கிட்ட அது தேவைப்படுது. அப்போ அதுக்குரிய ஒரு பங்களிப்பு வந்து புத்தளத்தில் இருக்கக்கூடிய சகல சகோதரர்கள இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்காக வேண்டி கூடிய ஒரு பங்களிப்பை புத்தளத்தில் உள்ள சகோதரர்களும் செய்யணும். ஏன்னா இது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒரு ஒரு பிரச்சாரம் தான், இது ஒரு தாவா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஜிஹாத் செஞ்சாங்க. அவங்க ஜிஹாத் செய்யக்கூடிய படையை திரட்டிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உதவி கால் கேட்டாங்க. யார் பணம் தரப்போறது, யார் குதிரைக்கு செலவு தரப்போறது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கவுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொடுத்தாங்க. இப்போ எங்களுடைய இந்த காலத்தை பொறுத்த வரையில் நாங்கள் வாள் மூலமான ஜிஹாத் இல்லை, ஆனால் நாவின் மூலமாக ஜிஹாத் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த நவீன காலத்தை பொறுத்த வரையில் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் இப்படியான ஒரு கல்வியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற நேரம் அப்போ சகோதரர்கள் அதுக்குரிய சரியான பங்களிப்பை செலுத்துறது ஒவ்வொரு சகோதரர்களுடைய ஒரு கடமை, அதை நீங்கள் செய்யணும். அப்போ செஞ்சால் தான் வந்து இந்த தர்பியா நிகழ்ச்சியை நாங்கள் சரியாக செய்யலாம். இதுக்கு பிறகும் இந்த தர்பியா நிகழ்ச்சியை இது மாதிரி நல்ல சிறப்பாக நாங்கள் செய்கிற நேரம் பிறகும் எதிர்பார்த்து வருவாங்க. வெளியில இருந்தும் நிறைய பேர் வாரத்துக்கு இருக்கிறாங்க, இந்தியாவில் இருந்து கூட சகோதரர்கள் வாரத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய சரியான ஒத்துழைப்பை சகோதரர்கள் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஒரு 4-5 சகோதரர்களை முன் வச்சுட்டு நிறுத்திருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு சகோதரர்கள்ட்டையும் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போறீங்க, இது பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கிழமைக்குள்ளுக்கு உங்களுக்கு எவ்வளவு அதிகூடிய பட்சம் கொடுக்க இயலுமோ அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி இதை நீங்க செய்யணும். ஒரு கிழமைகளுக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளுக்க கொடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அது எவ்வளவு கூடிய தொகையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொடுங்க. எந்த அளவு நீங்க இதுல பங்களிப்பு செலுத்துறீங்களோ அந்த அளவு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப நியமிக்கப்பட்ட சகோதரர்கள் உங்களோட வேலைகளை ஆரம்பிங்க. அப்ப இந்த விஷயத்துல சகோதரர்கள் யாருமே கஞ்சித்தனம் செய்ய தேவையில்லை. ஏன்னா நாம ஒரு தீனுடைய ஒரு விஷயத்தை செய்யறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்க சீரத்துக்காக இந்த ஒரு பணியை செய்யறோம். இது ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேரால செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பல சகோதரர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டிடத்தை போல ஒரு கட்டிடத்தில் உள்ள கற்களை போல ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்த ஒரு ஆள் பல படிச்சு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தில இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்பியாவுக்கு போறதாக இந்த ஏத்தாலைக்கு போறேன்னா ஒரு 200 ரூபா 100 ரூபாய்க்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஆனா வெளி இடங்கள்ல இருக்கக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரை இந்தியாவில இருந்தெல்லாம் வாரன் அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கில் செலவழித்து வாராங்க. அப்ப நாங்க வந்து எங்களுக்கு லேசான முறையில் இது அடையக்கூடிய ஒரு பார்க்கிங் கிடைக்குது, அவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுட்டு வராங்க. அப்படி வரக்கொல்ல அவங்களுக்கு இன்னும் அதிகமா சாப்பாட்டு செலவு தேநீர் செலவு அது இதுன்னு நாங்க அவங்கள்ட்ட வசூலிக்கிறதுக்கு ஒரு மனசுக்கு சங்கடமாயிருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான், ஏத்தாளர் உள்ள சகோதரர்கள் அது மாதிரி பித்தளத்தில் உள்ள சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்துன்னா அவங்கள கண்ணியப்படுத்தி ஒரு நல்ல முறையில அந்த தர்பியாவை சிறப்பா செஞ்சு அனுப்ப வேண்டிய ஒரு தேவையும் கடப்பாடும் இங்க எல்லாருக்கும் இருக்குது. அதுக்காக சகோதரர்கள் ஒவ்வொருவரும் உங்களால முடிஞ்ச அதிகூடிய பங்களிப்பை நீங்க செய்யுங்க. ஏன்னா அல்லாஹுக்கால அலுக்குறான்ல கேட்கிறான், மண் யுக்கரையுள்ளாக கல்லன் ஹர்ச்சனா, அல்லாஹுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார் அல்லாஹுத்தால கேட்கிறான். அப்படி கொடுத்தால் அலாபன் கசீரா, அல்லாஹுத்தால அவங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா அவங்க கொடுத்ததை விட பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அவங்க ஒரு சிறு தொகை கொடுப்பாங்க, அவங்களால ஏண்ட ஒரு தொகையை கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹுத்தால என்ன செய்வான்னு சொன்னா அவங்களோட தொகையை அல்லாஹுத்தால பல மடங்காக அதிகப்படுத்தி மறுமையில காட்டுவான். அல்லாஹுத்தால ஒரு உதாரணம் காட்டுறான் சதக்காவுக்கு. என்ன உதாரணம் சொன்னா ஒரு வித்து தான் உதாரணம். அந்த வித்த ஒரால் என்ன செய்யறாரு, தரையில போடுற முளைக்கிறதுக்காக. அது முளைக்குது, அது முளைச்சதோட அதுல அந்த வித்துல இருந்து 7 கதிர்கள் வருது. அந்த ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100 வித்து இருக்கு. வல்லாவுத்தால சொல்றேன், இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய இந்த சதக்காவை பொறுத்தவரையில இந்த விஷயங்களை பொறுத்தவரையில இது ஒரு எங்களால முடிஞ்ச ஒரு சதக்கா. இது அல்லாஹுத்தால என்ன செய்யறான், பல மடங்காக ஆக்குறான். எப்படி அந்த ஒரு வித்து தரையில போடுற நேரம் அது வளர்ந்து 7 கதிராக மாறி அந்த 7 ஒவ்வொரு கதிரிலையும் 100 வித்துக்கள் உருவாகுதோ அபிவிருத்தி அடைதோ, அப்ப மொத்தம் எத்தனை வருது, ஒரு ஆள் ஒரு வித்து போட்டால் 700 வித்துகள் உருவாகி இருக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய தீன் வளர்றதுக்காக வேண்டி அது மேலோங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு இதன் மூலமாக ஒரு ஆள் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி இஸ்லாத்துல பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சிலவங்க இஸ்லாத்துல ஈமான்ல உறுதி அடைவாங்க. இது எல்லாத்திலையும் பங்களிப்பு வருமனே பேசுறவங்களுக்கு மட்டும் போறது இல்ல. இதுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பாரிய பங்களிப்பு செய்த இதுக்காக ஒத்துழைச்ச எல்லா சகோதரர்களுக்கும் இதுல பங்கு இருக்கும். அதனால உங்களால முடிஞ்ச இந்த பங்களிப்பை நீங்க செய்யற நேரம் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு பல மடங்காக ஆக்கி கொடுப்பான். அதுக்காக வேண்டி நீங்க எந்த ஒரு கஞ்சத்தனம் பார்க்காம ஒவ்வொரு சோதர்களும் முயற்சி செய்யணும். அல்லாஹுத்தாலா எப்படி அந்த சதக்காவை வாங்குறான்னு சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய வலதுகையால் ஒரு ஆள் கொடுக்குற அந்த சதக்காவை வாங்கிக்கொள்றான். வாங்கிக்கிட்டு அல்லாஹுத்தாலா அதை வளர்க்குறான். எப்படி வளர்க்குறான்னு சொல்லி சொன்னா உங்கள ஒரு ஆள் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டிய அவர் சின்னதுல எடுத்து வளர்த்து பெரிய அளவுல அந்த ஆட்டுக்குட்டிய வளர்த்து பெரிய ஒரு லாபத்தை அடைகிறாரோ அதே மாதிரி அல்லாஹுத்தால ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்காவை தன்னுடைய வலதுகையால வாங்கி அது அல்லாஹுத்தால வளர்க்கணும். எந்த அளவுல பெரிய மலையை போல அது வளருதுன்னு சொல்லதாச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவு அது வளர்ந்து அது ஒரு முஸ்லீம் நான் இவ்வளவுதானே கொடுத்து இந்த அளவு அது வளர்ந்திருக்குதான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹுத்தால ஏற்படுத்தி கொடுக்கறோம். அதால நாம இந்த ஒரு வாய்ப்பை துஷ்பிரயோகம் செய்யவும் கூடாது, அதை நாம ஏளனமாக கருதவும் கூடாது. எங்களால முடிஞ்ச அளவு இதுல கூடுதலான ஒரு பங்களிப்பை சகோதரர்கள் ஒவ்வொருவரும் செலுத்தணும், ஒவ்வொருவரும் இதுல பங்கெடுக்கணும், ஒவ்வொருவரும் இதுல நன்மடையணும். இந்த விஷயத்துல சகோதரர்கள் கவனம் செலுத்துங்க. ஒரு யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, வந்து ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டியது நீங்க சதகா செய்ய அப்படின்னா. அப்ப அந்த சதகா செய்ய சொன்ன நேரத்துல வந்து யுத்தத்துக்கு போறோம்னா நிறைய செலவுகள் இருக்கும், நிறைய குதிரைகளை வாங்க வேண்டி வரும், ஆயுதங்களை தயார் செய்ய வேண்டி வரும். அப்ப சதகா செய்வீங்கன்னு சொல்லி அந்த சதகாவின் மூலமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை பலப்படுத்துவாங்க. அப்ப சதகா செய்யன்னு சொன்ன நேரத்துல பாருங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த அளவு ஒரு போட்டிகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னோட சொத்துல உள்ள அரவாசி சொத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில வச்சேன். அப்ப ஏன் வச்சேன்னு சொன்னா அபூபக்கர் என்னை விட முந்த கூடாதுங்கிறதுக்காக சதகா விஷயத்துல. ஆனா இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரவாசி சொத்தை கொண்டு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறான் அபூபக்கர் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தீங்க நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எந்த அளவு கொண்டு வந்திருக்கீங்க யார் சொல்லலாம், இதே போல ஒன்னும் என்ற வீட்டில் இருக்குது, அதாவது அரவாசியை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீ எந்த அளவு கொண்டு வந்திருக்கிறீங்க யார சொல்லலாம், வீட்டில் அல்லாஹும் உன்னுடைய தூதரையும் மட்டும்தான் மிச்சம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேங்கிறாங்க. பாருங்க எந்த அளவு அவங்களுக்கு மத்தியில போட்டி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கரை என்னால முந்தவே ஏல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறதாக அந்த அறிவிப்புல வருது. இப்போ நாங்க இந்த மாதிரி சதக்கா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஒருவருக்கொருவர் அதிகமாக இந்த செலவு செய்யறதுக்கு முயற்சி செய்யணும், இல்ல சகோதரர்கள் கவனம் செலுத்தணும். இப்ப தர்பியா இந்த வசூல் விஷயத்துல சகோதரர்கள் சரியா கவனம் செலுத்துங்க, பங்களிப்பு கொடுங்க, உங்களாலேயே இந்த பங்களிப்புகள் இதுல இருக்கணும். எங்களால முயற்சி முடியுமான முயற்சி வரக்கூடிய சகோதரர்களுக்கு இலவசமா உணவு தேநீர் இதுகளை கொடுக்கறது தான். ஆனா அல்லாஹு தஆலா அதுக்குரிய உதவி ஒத்தாசைகள் எல்லா சகோதரர்கள் மூலமாக செய்யணும், அப்பதான் அந்த விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி சில கர்பியாவுக்கு வந்து புத்தளம் இருந்து ஒரு வாகனம் ஒன்று போகுது, பஸ் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப காலையில 8 மணிக்கு பஸ் வந்துடும், 8:30 பஸ் இங்கிருந்து புறப்படும். அப்ப ஒரு ஆளுக்கு 200 ரூபா கட்டணும். இதுவரைக்கும் 30 பேர் சேர்ந்திருக்கிறாங்க போல, இன்னைக்கு 25 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல ஏதாவது பங்கு கொள்ளக்கூடிய சவர்கள் அகமது நானாட்ட உங்களோட பேர்களை கொடுத்துக் கொள்ளுங்க. அப்ப சரி ஆரங்கட்ட அப்துல் கபூர் சவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எல்லா முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லியிருக்கிறாங்க. வாழச்சன் அமீரும் எல்லா சோழர்களுக்கும் சலாம் சொல்லியிருக்கிறார். இப்ப வார புதன்கிழமை ஷாபான் நடுப்பு நோம்பு இருக்கிறதால பாட நாள், அந்த வந்து பாடம் இல்லைன்ற ஒரு தகவலை சொல்ல சொல்றாங்க. அது சரியா? சரிங்க சார். அப்ப தர்பியா எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னா காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும் தர்பியா நிகழ்ச்சி ஏத்தாலையில். இப்ப காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு இன்ஷா அல்லா இரவு 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சவர்கள் ரெடியாகி தயாராகி வந்து கொள்ளும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك.